إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صلى الله على محمد وعلى اله واصحابه واتباعه اجمعين اما بعد يقول الله تبارك وتعالى في محكم تنزيله العظيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, அல் குர்ஆனும் ரமலானும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த ரமலான் மாதம் என்பது திருமறை குர்ஆனிலே சிறப்பித்து கூறப்பட்ட ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த திருமறை குர்ஆனிலே இந்த மாதத்துக்கு தனிப்பெரும் சிறப்பு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கின்றது. முஹர்ரம் மாதம் முதல் துல்ஹஜ் மாதம் வரையுள்ள 12 மாதங்களும் அரபு மாதங்கள் தான். அந்த அரபு மாதங்களிலே அல்லாஹ்விடத்திலே சங்கையாக கணிக்கப்படக்கூடிய 4 மாதங்கள் உண்டு. ரஜபு, துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம். இந்த ரமலான் இந்த 4 மாதங்களுள் அடங்கவில்லை. ஆனாலும் இந்த ரமலானுக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கின்றது. அந்த சிறப்புக்கான காரணம் என்னவென்றால், திருமறை குர்ஆன் இந்த மாதத்திலே அருளப்பட்டதுதான். இந்த மாதத்தில் திருமறை குர்ஆன் அருளப்பட்டது மாத்திரமல்ல சிறப்பு. ஒரு மாதத்துக்கு 29 நாள் என்றால் அல்லது 30 நாள் என்றால், ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு இரவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சென்றிருக்கிறார்கள். இந்த நோன்பு எப்பொழுது விதியாக்கப்பட்டதோ அன்று முதல் ஒவ்வொரு தினமும் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அன்று வரையும் அருளப்பட்ட திருமறை குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த ரமலானுக்கு இருக்கின்ற சிறப்பு இதுதான். இந்த ரமலானை பற்றி அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லும் போது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்நாசி வபைனாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த திருமறை குர்ஆன் அருளப்பட்ட மாதம் இந்த சங்கையான ரமலான் மாதமாகும். இந்த திருமறை குர்ஆன் மக்களுக்கு நேரு வழியை அறிவிக்கக்கூடிய ஒரு வேதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய ஒரு வேதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அத்தகையதொரு வேதம் இந்த ரமலான் மாதத்தில் அருளப்பட்டிருக்கின்றது என்பதாக அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதனால் இந்த திருமறை குர்ஆனுக்கும் ரமலானுக்கும் இடையிலே ஒரு நெருக்கமான உறவு இருக்கின்றது என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ரமலான் மாதம் எத்தகைய மாதம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டதென்றால் இந்த மாதத்தை அல்லாஹு சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக சுவர்க்கத்தை இந்த ரமலான் தொடங்கும் போதே அலங்கரித்து விடுகின்றான், நரகத்தை மூடி விடுகின்றான், சைத்தானுகளுக்கு விலங்கிட்டு விடுகின்றான். இந்த ரமலானுக்குரிய சிறப்பு சுவர்க்கம் அலங்கரிக்கப்பட்டு நரகம் இழுத்து மூடப்பட்டு சைத்தான் விலங்கிடப்படுகின்றான் என்று சொன்னால் அதனுடைய தாக்கத்தை ரமலானிலே பார்க்கிறோம். எப்படி மக்கள் ரமலான் அல்லாத மாதத்திலே இபாதத்திலே ஈடுபடுவதை விட ரமலானில் அதிகம் ஈடுபடுகிறார்கள். ரமலான் அல்லாத மாதத்திலே குர்ஆனோடு தொடர்பு வைப்பதை விட ரமலானிலே அதிகம் தொடர்பு வைக்கின்றார்கள். ரமலான் அல்லாத மாதத்திலே கொடை கொடுப்பதை விட ரமலானில் அதிகம் கொடை கொடுக்கிறார்கள். இப்படி அடுக்கிக் கொண்டே போனால் பொதுவாக செய்கின்ற நன்மையான காரியங்களை ரமலானிலே மக்கள் ஆர்வத்தோடு அதிகமாக செய்கிறார்கள் என்பதை நாம் நடைமுறையிலே பார்க்கிறோம். ரமலான் வந்து விடுகின்றது, எக்காலத்திலும் மக்கள் தர்மம் கொடுத்தாலும் ரமலானிலே கொஞ்சம் அதிகமாக கொடுப்பது நமக்கு தெரியும். ரமலான் கடைசி பகுதி வருகிறது, பெருநாள் வருகிறது, குடும்பங்கள் ஏழை குடும்பங்கள் பெருநாளை சந்தோஷமாக கொண்டாட வேண்டும். மக்கள் ஏழை குடும்பங்களுக்கு கூடுதலாக வாரி வழங்குகிறார்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா இந்த ரமலானில் ரமலானுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு சதக்காவையும் அல்லாஹு தஆலா நமக்கு இங்கு கட்டாயப்படுத்தி இருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபித்ராவை பற்றி சொல்கின்றார்கள். ஃபித்ரா கொடுக்க வசதி இருந்தும் ஒருவன் அதை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவனுடைய நோன்பு அந்தரத்திலே போய் நிற்கிறது, அல்லாஹ்விடத்தில் அது போய் சேர மாட்டாது. அந்த ஃபித்ராவை கொடுக்காத காரணத்தினால் அவனுடைய நோன்பு அல்லாஹ்விடம் சென்றடைவதில்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு தர்மமும் இந்த ரமலானிலே இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தர்மம் யாரிடத்திலே போய் சேர்கிறது? ஏழைகளிடத்திலே போய் சேர்கின்றது, கஷ்டப்பட்ட மக்களிடத்திலே போய் சேர்கின்றது என்பதை நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இத்தகைய ஒரு சிறப்பை இந்த ரமலானிலே நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த ரமலானில் இருக்கின்ற இன்னும் ஒரு சிறப்பை பாருங்கள். அதாவது ஒரு மூமினுக்கு இரண்டு கட்டங்களில் அல்லாஹு தஆலா சந்தோஷத்தை வைத்திருக்கின்றான். அதில் ஒரு கட்டம் நோன்பு திறக்கின்ற நேரம், இரண்டாவது கட்டம் அவன் நோன்பாளியாக இருந்ததற்குரிய நன்மைகளோடு அல்லாஹ்வை சந்திக்கின்ற நேரம். அல்லாஹ்வை சந்திக்கின்ற நேரத்திலே இந்த நோன்பாளிக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பும் கண்ணியமும் என்னவென்று சொன்னால், ரையான் என்ற சுவர்க்கத்திலே இருந்து ஒரு அழைப்பு விடுக்கப்படும். நோன்பாளிகள் யார், இந்த வாசல் வழியாக நுழைந்து கொள்ளுங்கள் என்று அந்த வாசலிலே இருந்து ஒரு அழைப்பு விடுக்கப்படும். யாரெல்லாம் நோன்பாளிகளோ அவர்கள் எல்லோரும் அந்த வாசல் வழியாக உள்ளே பிரவேசித்துக் கொண்டே இருப்பார்கள். கடைசி நோன்பாளி பிரவேசித்து முடிந்த உடனே அந்த வாசல் மூடப்பட்டு விடும். நோன்புக்கு இருக்கின்ற கண்ணியம், அல்லாஹு தஆலா நோன்பாளிகளுக்கென்று தனியாக அமைத்திருக்கின்ற அந்த சுவர்க்கத்துடைய அந்த அலங்காரங்களை யாராலும் வர்ணித்து முடிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹு தஆலா அந்த சுவர்க்கத்தை அலங்கரித்து வைத்திருக்கின்றான். அத்தகையது ஒரு சிறப்பு இந்த நோன்புக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படியான இந்த நோன்பு நம்மிடத்திலே நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நோன்பை கொண்டு நாம் முழுமையாக பயனடையக்கூடியவர்களாக நம்முடைய இந்த நோன்பை அமைத்துக் கொள்ள வேண்டி இருக்கின்றது. காரணம் என்ன, இன்று தொழுகின்றோம், இந்த தொழுகை நாளை வருகின்றது. இன்று ஒரு நன்மையான காரியத்தை செய்கின்றோம், அதே நன்மையை நாளையும் செய்ய முடியும். ஆனா நோன்பு இந்த மாதம் வருகின்றது, இந்த நோன்பு வந்து நோன்பு முடிந்து விட்டால் அடுத்த நோன்பு வருவதற்கு இன்னும் 11 மாதங்கள் இருக்கின்றன. அந்த 11 மாதங்களுக்கு இடையிலே நாம் ஹயாத்தோடு இருப்போமா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. அதனால இந்த நோன்பை நாம் சந்திக்கின்ற நேரத்திலே நமது உள்ளத்திலே ஓர் உணர்வு இருக்க வேண்டும், இது எனது வாழ்க்கையிலே கடைசி ரமலானாக இருக்குமோ, கடைசி ரமலானாக இருப்பதாக ஒருவனுக்கு தெரிய வந்துவிட்டால் அவனுடைய அமல் எந்த அளவுக்கு இருக்கும், ரமலானை எந்த அளவுக்கு பயன்படுத்துவான், தொழுகைகளை எந்த அளவுக்கு பயன்படுத்துவான், நோன்பை எந்த அளவுக்கு பயன்படுத்துவான், நோன்பாளியாக இருக்கின்ற நேரத்திலே செய்கின்ற நன்மைகளை எந்த அளவுக்கு பயன்படுத்துவான். அப்படித்தான் நாம் ஒவ்வொரு ரமலானிலும் இவ்வாறு ஈடுபடுகின்ற போது நாம் நன்மைகளை அதிகம் அதிகமாக பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. காரணம் என்ன, அடுத்த 11 மாதங்களுக்கு இடையிலே நமது வாழ்க்கைக்கான உத்தரவாதம் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கின்றது. நமக்கு தெரியாது அல்லாஹ்வுடைய முடிவு என்ன என்பது நமக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும், இலங்கையில் நடந்த அந்த இனக்கலவரத்தின் போது ஒரு வாலிபர் ஒரு வீட்டுக்குள்ளே சிக்கி உயிரிழந்து விட்டார். அந்த இனக்கலம் வருவதற்கு முன்னதாக அந்த வாலிபனுக்கு எனக்கு இன்று இரவு மௌத்து வரப்போகிறது என்று அவருக்கு தெரியுமா? அவர் தெரிந்திருந்தாரா? அப்படி அறிந்திருந்தால் அவர் அந்த வீட்டில் இருந்திருப்பாரா? தெரியாது. அவர் எதிர்பாராத மௌத்து அவருக்கு வந்துவிட்டது. இதே மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நம்மில் ஒருவருக்கு நேரலாம், எதிர்பாராத மௌத்து வந்துவிடலாம். அப்படியான அந்த மௌத்து நம்மை வந்தடைகின்ற அந்த நேரத்திலே இந்த ரமலானை நாம் சரியாக முறையாக ஒழுங்காக பயன்படுத்தாத நிலைமையிலே அந்த மௌத்து நமக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் இதைவிட நஷ்டம் நமக்கு வேறு எதுவும் இருக்க முடியாது. சகோதரர்களே, இந்த ரமலானை பற்றி அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லும் போது குத்திப அலைக்கும் சியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தின் மீது எவ்வாறு நோன்பு விதியாக்கப்பட்டதோ அதே போல உங்கள் மீதும் நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திருமறை குர்ஆனை அல்லாஹ் எந்த சமுதாயத்துக்கு இறக்கி அருளினானோ அந்த சமுதாயத்தை நோக்கி சொல்லுகிறான், உங்களுக்கு இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது எப்படி தெரியுமா? இதே போன்று உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்துக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது, அதே நோன்புதான் இப்பொழுதும் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. லஅல்லக்கும் தத்தகூன், இதை கொண்டு நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகிவிடலாம். உங்களை பழைத்த ரப்புல் ஆலமீனுக்கு அஞ்சு வாழக்கூடிய மக்களாக நீங்கள் ஆகிவிடலாம் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தினூடாக சொல்லி காட்டுகின்றான். இப்பொழுது இந்த நோன்பு நமக்கு தக்குவாவை ஏற்படுத்த வேண்டும், அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது நமது நோக்கமானால் இந்த நோன்பு தொடங்குவது முதல் இந்த நோன்பு முடிகின்ற வரைக்கும் ஒவ்வொரு கணப்பொழுதையும் நன்மையிலேயே நாம் செலவழிப்பதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். பாவங்களிலிருந்து முற்றாக விலகி நடப்பதற்கு இந்த ரமலானை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ரமலானின் ஊடாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள் ஏராளம். அந்த நன்மைகளில் ஒன்றை நாம் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் முழுமையான குர்ஆனை அவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் ஓதி காட்டி கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இப்படி இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிகளார் மௌத்தாகுவதற்கு முன்னதாக வந்த கடைசி ரமலானிலே இரண்டு முறை இந்த குர்ஆனை ஓதி காட்டியிருக்கின்றார்கள். இது நபிகளாருடைய மௌத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருந்தது என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்கின்றோம். இங்கு நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமறை குர்ஆன் முழுவதையும் ஒரு ரமலானிலே ஓதி காட்டினார்கள் என்று சொன்னால் இது நமக்கு தரும் பாடம் என்ன தெரியுமா? ஆக குறைந்தது முழு ரமலானிலும் ஒரு குர்ஆனை ஓதுவதற்காவது நாம் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்பொழுதே நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு ஓதினோம் என்று சொன்னால் ரமலான் முடிகின்ற நேரத்திலே 30 ஜுசுவையும் ஓதி முடித்து விடலாம். ஆனால் அந்த ஒன்றை விட அதிகமாகவும் ஓதிவிடலாம். நமக்கு ரமலானிலே தாராளமாக அல்லாஹு தஆலா நேரத்திலே பரக்கத்து செய்து வைத்திருக்கின்றான். காலை உணவு கிடையாது, பகல் உணவு கிடையாது, இடையிலே டிஃபன் கிடையாது, தேநீர் இடைவேளை கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால நமக்கு அல்லாஹு பரக்கத்து செய்திருக்கின்றான். அதிலும் அல்லாஹி இந்த சவுதி அரேபியா என்ற பூமியிலே செய்திருக்கின்ற இன்னும் ஒரு பரக்கத்து என்ன தெரியுமா? வழக்கமாக தொழில் செய்கின்றவர்களுக்கு ரமலான் அல்லாத காலத்திலே கொடுக்கின்ற மணிக்கணக்கை விட ரமலானிலே கொஞ்சம் அவர்களை இழவுபடுத்தி அவருடைய மணிக்கணக்கை கொஞ்சம் குறைத்து வைத்திருக்கின்றார்கள். இப்படியும் நாம் பார்க்கின்றோம். இப்படி இந்த ரமலானிலே நமக்கு அல்லாஹு தஆலா நேரத்திலே பரக்கத்தை செய்திருக்கின்றான். அதனால நாம் தொழுகைக்காக வருகின்ற நேரத்திலே மஸ்ஜிதுக்கு வரும்போது லுஹருக்கு வந்து விட்டோம் என்று சொன்னால், லுஹர் தொழுத உடனேயே மஸ்ஜிதை விட்டு வெளியேறி செல்லாமல் லுஹருக்கு பின்னால் நாம் திருமறை குர்ஆனை கொஞ்சம் ஓதிக்கொண்டிருக்கலாம். சில இடங்களிலே வேலை தலங்களிலே லுஹரிலிருந்து அசர் வரைக்கும் விடுமுறை கொடுப்பார்கள். அப்படி கொடுத்தா லுஹருக்கும் அசருக்கும் இடையிலே அவர்கள் மஸ்ஜிதிலே நீண்ட நேரத்தை கழிக்கலாம், குர்ஆனை அதிகமாக ஓத முடியும். இப்படி இந்த ரமலானை நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இந்த ரமலானிலே நாம் செய்யக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான காரியம் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? இந்த திருமறை குர்ஆன் என்பது நமக்கு புரியாத மொழியிலே அரபியில் மட்டும் ஓதுவதற்கு அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை இறக்கவில்லை. இந்த குர்ஆனை அல்லாஹ் அரபியில் இறக்கியது அரபு மொழி பேசிய சமுதாயத்துக்குத்தான். அரபு மொழி பேசிய சமுதாயத்துக்கு நேரு வழியை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை அரபு மொழியிலே இறக்கினான். திருமறை குர்ஆன் 14வது அத்தியாயத்தின் 4வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வமா அர்சல்னா மின் ரசூலின் இல்லா பிலிசானி கவ்மிஹி. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு தூதரையும் அந்தந்த மொழி பேசுகின்ற அந்த சமுதாயத்துக்கு அந்த மொழியில் தான் அந்த தூதர்களை அனுப்பியிருக்கின்றான். அந்த மொழி பேசுகின்ற தூதரைத்தான் அந்த சமுதாயத்துக்கு அனுப்பியிருக்கின்றான். அதே மொழியில் தான் அந்த தூதருக்கு வேதத்தையும் வழங்கியிருக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசிய மொழியில் தான் அவர்களுக்கு வேதம் வழங்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசிய மொழியில் தான் அவர்களுக்கு வேதம் வழங்கப்பட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசிய மொழியில் தான் அவர்களுக்கு வேதம் வழங்கப்பட்டது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய மொழியில் தான் இந்த அல் குர்ஆன் வழங்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த மக்காவில் இருந்த மக்களும் அந்த மக்காவை சூழ இருந்த மக்களும் அன்று அரபு நாடுகளில் இருந்த மக்களும் பேசிய மொழி அரபு மொழியாக இருந்தது என்பதனால அரபு மொழியிலே இந்த அல் குர்ஆனை அல்லாஹு தஆலா அருளினான். காரணம் என்ன? வேறு மொழியிலே அருளி அதனை மொழிபெயர்த்து மக்களுக்கு சொல்லும் சிரமத்தை அல்லாஹு தஆலா வைக்கவில்லை. எந்த மொழியில் அவர்கள் பேசினார்களோ அந்த மொழியில் தான் அருளினார்கள். அப்படியானால் நமக்கு இந்த அரபு மொழி அந்நிய மொழியாக இருக்கின்றது. அரபு மொழியை யாரெல்லாம் சிரமம் எடுத்து கற்றுக்கொண்ட உலமாக்களாக இருக்கின்றார்களோ அவர்களை தவிர உள்ள ஏனைய தமிழ் பேசும் மக்களுக்கு இது ஒரு அந்நிய மொழியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அரபு அல்லாத வேறு எந்த மொழி பேசினாலும் அந்த மக்களுக்கு இந்த அரபு மொழி ஒரு அந்நிய மொழியாக இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த மக்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த திருமறை குர்ஆனுடைய இந்த கட்டளைகளை எப்படி வழங்கியிருக்கின்றான், எந்த அடிப்படையிலே வழங்கியிருக்கின்றான்? அல்லாஹு தஆலா அவன் சர்வ வல்லமை படைத்தவன். அதனால இந்த அரபு மொழி பேசக்கூடிய ஆற்றல் பெற்ற உலமாக்கள் எந்தெந்த மொழி தெரிந்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் இந்த குர்ஆனை அவரவருடைய மொழியிலே மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். தமிழ் மொழி தெரிந்தவர்கள் தமிழிலே குர்ஆனை மொழிபெயர்த்தார்கள். உருது மொழி தெரிந்தவர்கள் உருதிலே மொழிபெயர்த்தார்கள். பாரசீக மொழி தெரிந்தவர்கள் பாரசீகத்திலே மொழிபெயர்த்தார்கள். ஆங்கில மொழி தெரிந்தவர்கள் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார்கள். இப்படி உலகின் எந்தெந்த மொழிகளை எல்லாம் தெரிந்த உலமாக்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் இந்த குர்ஆனை அவரவர் மொழியிலே மொழிபெயர்த்தார்கள். மறுமை நாளில் அல்லாஹ்வுக்கு முன்னால நாம் எல்லாம் போய், அல்லாஹ்வே எனக்கு அரபு மொழி தெரியாது, அதனால் உனது குர்ஆனை வாசிக்க எனக்கு எந்த சக்தியும் இருக்கவில்லை, அதனால என்னை நீ குற்றம் பிடிக்காதே என்று சொல்லி இக்காலத்தில் வாழுகின்ற எந்த ஒரு தமிழ் மகனும் அல்லாஹ்விடத்திலே போய் தப்ப முடியாது. இக்காலத்தில் மாத்திரமல்ல, கடந்த சுமார் 80 வருடங்களுக்கு இடைப்பட்ட காலத்திலே வாழுகின்ற எந்த மக்களும் அல்லாஹ்விடத்திலே போய் தப்ப முடியாது. காரணம் என்ன? முதன் முதலாக தமிழ் மொழியிலே திருமறை குர்ஆன் 1936 மொழிபெயர்க்கப்பட்டது. அதிலிருந்து இன்று வரைக்கும் அந்த குர்ஆன் பல பலரால் இந்த தமிழ் மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. அதனால தமிழ் மொழி தெரிந்த நாம் அல்லாஹ்விடத்திலே போய் இந்த குர்ஆனை வாசிக்காத குற்றத்துக்கு ஒரு நாளும் தப்பிக்கொள்ள முடியாது. அல்லாஹ் நம்மை விட்டுவிட மாட்டான். அல்லாஹ் கேட்க போகின்ற கேள்வி என்ன தெரியுமா? உனக்கு வாட்ஸ்அப் வாசிக்க நேரம் இருக்கின்றது, ஃபேஸ்புக் வாசிக்க நேரம் இருக்கின்றது, ஆனால் எனது குர்ஆனை வாசிக்க உனக்கு நேரம் இருக்கவில்லையா? வாட்ஸ்அப்புகளையோ ஃபேஸ்புக்குகளையோ நீ பார்ப்பதற்காக மணிக்கணக்கை செலவு செய்தாய், இரவு தூக்கத்தை தியாகம் செய்தாய், அப்படியெல்லாம் அதிலே நீ மூழ்கி போயிருந்தாய், ஆனால் எனது குர்ஆனை ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது நீ வாசித்தாயா என்ற ஒரு கேள்வியை அல்லாஹ் நம்மிடத்திலே கேட்டால் இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் தகுதி நம்மிடத்தில் உண்டா? நன்றாக சிந்தித்து பாருங்கள். இந்த கேள்வியை நான் இந்த சபைக்கு வைக்கிறேன். திருமறை குர்ஆனை தங்களது தாய்மொழியிலே வாசிக்காமல் இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனுடைய உள்ளத்திலும் இது குற்ற உணர்வாக இது உறுத்த வேண்டும் என்பதற்காக நான் இந்த சபையை இந்த கேள்வியை இந்த சபைக்கு நான் வைக்கின்றேன். சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை சும்மா விட மாட்டான். கேள்விக்கு மேல் கேள்வி கேட்பான். எனது குர்ஆனை வாசித்தாயா என்று கேள்வி கேட்பான். எனது கட்டளைகளை எனது குர்ஆனின் மூலமாக நீ கற்றுக்கொண்டாயா? அல்லாஹ் கேட்பான். எனது ஏவல்களை, எனது விளக்கல்களை எனது குர்ஆனின் மூலமாக நீ படித்து விளங்கினாயா? அல்லாஹ் கேட்பான். எனது நபி பட்ட கஷ்டங்கள் சிரமங்களை எல்லாம் இந்த குர்ஆனை கொண்டு உனக்கு தெரிந்து கொள்ள வாய்ப்பிருந்தது, நீ ஓய் வாசித்து பார்த்தாயா என்று அல்லாஹ் கேட்பான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதாவது ரபீஆ என்று சொல்லக்கூடிய மக்கத்து தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு அறிவுரை சொல்கின்றார். என்ன சொல்கின்றார்? முஹம்மதே, நீ எங்கள் மத்தியிலே ஒரு சிறப்பு மிக்கவர், நீ எங்கள் மத்தியிலே ஒரு மரியாதைக்குரியவர், நீர் இந்த பிரச்சாரத்தை செய்வதற்கு முன்னதாக உன்னை எங்களது மக்கள் நன்றாக மதித்துக் கொண்டிருந்தார்கள், ஆனா இந்த பிரச்சாரத்தை செய்ய தொடங்கினதுக்கு பின்னால் தான் உன்னால எங்களது சமுதாயத்துக்கு பிரச்சனை வந்திருக்கின்றது. அதனால நீர் இந்த சமுதாயத்திலே ஒரு தலைவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? நாம் எல்லோரும் சேர்ந்து உம்மை ஒரு தலைவராக்கி விடுகின்றோம். அல்லது இந்த சமுதாயத்திலே ஒரு செல்வந்தனாக இருக்க விரும்புகின்றாயா? நாம் எல்லோரும் சேர்ந்து உம்மை ஒரு செல்வந்தனாக மாற்றி விடுகின்றோம். அல்லது நீர் உமக்கு ஏதாவது நோய் இருக்கின்றதா, அதனாலதான் இப்படி உளறுகிறாயா? அப்படி என்றால் சொல்லு, நாம மிகப்பெரிய நிபுணத்துவம் உள்ள ஒரு வைத்தியரை கொண்டு உமக்கு நாம் வைத்தியம் செய்து உமக்கு நாம் பரிகாரம் தேடி தருகின்றோம். அப்படி இல்லை, நீர் இந்த அரபு நாட்டை ஆளும் மன்னன் ஒருவனாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நாம எல்லோருமாக பேசி உம்மை மன்னராக்கி விடுகின்றோம் என்று நான்கு வகையான கருத்துக்களை முன்வைக்கின்றார். இவை அனைத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு அந்த உத்துபாவுக்கு நபி அவர்கள் பதில் சொல்லுகின்றார்கள். இப்பொழுது உத்துபா நபிகளாருடைய பதிலை எதிர்பார்த்து மௌனமாக இருக்கின்றார். அவர்கள் நபி அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? திருமறை குர்ஆனிலே ஹாமீம் சஜதா என்று சொல்லக்கூடிய அந்த சூராவை அவர்கள் ஓதத் தொடங்கினார்கள். அவர்கள் அதை ஓத 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 இந்த உத்துபா அப்படியே அடங்கி போய்விட்டார், ஆச்சரியப்பட்டு விட்டார். இப்படிப்பட்ட ஒரு வேதமா, முஹம்மதுக்கு இப்படியான ஒரு வேதமா அருளப்படுகின்றது என்று ஆச்சரியத்தோடு அடங்கி போய் கேட்டுக்கொண்டிருந்தார். சஜதாவுடைய வசனம் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜதா செய்தார்கள். அந்த நேரத்திலே இந்த உத்துபா தன்னுடைய இரண்டு கைகளையும் முதுகுக்கு பின்னால் வைத்து அவன் ஆச்சரியத்தோடு நபிகளாரை பார்த்து கொண்டிருக்கின்றார். சஜதாவுடைய சஜதா முடித்து விட்டது. பாக்கி வசனங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி முடித்தார்கள். ஓதி முடித்ததற்கு பின்னால உத்துபா எழுந்து தன்னுடைய மக்களிடத்திலே போகிறார். இந்த நேரத்திலே அந்த மக்கள் உத்துபாவுடைய வருகையை கண்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். காரணம், உத்துபா நபிகளாரிடத்திலே வரும்போது குதூகலமாக வந்தார், சுறுசுறுப்பாக வந்தார், வேகமான நடையோடு வந்தார். அப்படியான உத்பா திரும்பி வருகின்ற நேரத்திலே அவர் அசந்து வருகின்றார். அவர் அதாவது அந்த இடத்துல அவர் ஏதோ ஒன்றை இழந்தது போல வருகின்றார். அவருடைய நடையிலே வேகம் இல்லை, அவருடைய முகத்திலே சோகம் இருந்தது, முகத்திலே மகிழ்ச்சி இல்லை. அப்படியான காட்சியை கண்ட உடனே அந்த மக்களே பேசிக் கொள்கின்றார்கள், உத்பாவுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கின்றது, அதனால் தான் இவர் இப்படி வருகிறார் என்று சொல்லிக் கொள்கின்றார்கள். அப்பொழுது உத்பா போய் அந்த மக்களுக்கு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? மக்களே, இந்த முகம்மதோடு நீங்கள் மோதிக்கொண்டு செல்ல வேண்டாம். நீங்கள் விரும்பினால் இந்த முகம்மதுடைய வழியை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதனால உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, அவருக்கும் பிரச்சனை இல்லை. அப்படி உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால் நீங்கள் இந்த முகம்மதை அவருடைய போக்கில் விட்டுவிடுங்கள். அவரை பக்கத்து நாட்டு மன்னர்கள் யாராவது அவரோடு யுத்தம் செய்து அவர்களை அடக்கி விடுவார்கள் என்றால் அது நமக்கு பிரச்சனை இல்லை. அவருக்கு சிறப்பு வந்தால் அந்த சிறப்பு எங்களுக்கும் உண்டு, அதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதனால் அவரை எதிர்க்க வேண்டாம், அவரை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை. அவருக்கு சிறப்பு வந்தால் எங்களுக்கும் சிறப்பு இருக்கின்றது, அதனால அவரோடு இனி மோதிக்கொண்டு செல்ல வேண்டாம். அல்லது அவரை அவருடைய வழியிலே விட்டுவிடுங்கள். பக்கத்து நாட்டு மன்னர்கள் யாராவது அவரோடு யுத்தம் தொடுத்து அவரையும் அவரோடு இருப்பவர்களையும் அழித்து விடுவார்கள் என்று சொன்னால் நமக்கு அதிலேயும் பிரச்சனை இல்லை, நமக்கு அதோடு பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று அந்த உத்பா சொன்னார். இப்படி உத்பா சொன்னதற்கான காரணம் என்ன? ஏன் அவ்வாறு சொன்னார்? அந்த உத்பாவுடைய மொழி அரபாக இருந்தது, அந்த அரபிலே அந்த அல்குர்ஆன் ஓதப்பட்டது, அந்த வசனங்களை கேட்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார், ஆச்சரியம் அடைந்தார். இது போன்ற ஒன்றை வாழ்க்கையில் காணவில்லையே என்று ஆச்சரியப்பட்டார். சகோதரர்களே, இத்தகைய ஒரு சிறப்பான ஒரு வேதத்தை அல்லாஹு தஆலா ரமலான் மாதத்திலே நமக்கு தந்திருக்கின்றான். அப்படியான ரமலானை தான் நாம் சந்திக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருமறை குர்ஆனுடைய ஆச்சரியத்துக்கு எத்தனையோ விதமான செய்திகளை நாம் சொல்லி காட்ட முடியும். இன்னா ஆதைனாகல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன சானிஅக ஹுவல் அப்தர் என்ற இந்த சூரா அருளப்பட்டதற்கு பின்னால ஒரு நபித்தோழர் இந்த சூராவை ஒரு காகிதத்திலே எழுதி அதை கொண்டு போய் காபாவுடைய வாசலிலே தொங்க போடுகின்றார். ஒரு அதாவது ஒரு பெரிய காகிதம் சுமாராக, அதாவது பாருங்கள், ஒரு ஹாஃப் ஷீட் இந்த அளவுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு ஹாஃப் ஷீட்ல இன்ன ஆல்பை நாம் எழுதினா இப்படி ரெண்டு வரி எழுதலாம், அவ்வளவுதான் எழுதினா கீழுக்குள்ள பகுதி எல்லாம் பிளாங்காக வெறுமையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த காகிதத்தை கொண்டு போய் காபாவுடைய வாசலிலே தூக்குகின்றார். ஏன் அப்படி தூக்கினார் தெரியுமா? அன்று அரேபியாவில் இருந்த கவிஞர்களுடைய ஒரு நடைமுறை என்ன? யாராவது ஒரு திறமையான கவிதையை இயற்றிவிட்டால் அதை எழுத்து வடிவிலே அவர்கள் எழுதி கொண்டு போய் தூக்குவார்கள். அதுக்கு கீழே குறிப்பெழுவதற்கு இடம் வைப்பார்கள். முடியும் என்றால் இந்த சலஞ்சை யாராவது ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த சவாலை யாராவது ஏற்றுக்கொண்டு இதற்கு நிகரான இன்னும் ஒரு கவிதையை இயற்றி காட்டுங்கள் என்ற ஒரு சவால் விடுகின்ற அந்த ஒரு பழக்கம் அந்த கவிஞர்களிடத்தில் இருந்தது. இந்த நபித்தோழரும் ஒரு சவாலாகத்தான் இந்த சூராவை கொண்டு போய் தூக்குகிறார். அங்கு வருகின்ற ஒவ்வொரு கவிஞரும் இதை வாசித்து விட்டு தலை குனிந்து தோல்வியை ஒத்துக்கொண்டு திரும்பி போய்கொண்டே இருக்கிறார்கள். கடைசியாக ஒரு கவிஞர் வருகின்றார். அவர் நீண்ட நேரம் பார்த்தார், ஆய்வு செய்தார். கடைசியாக கீழே ஒரு குறிப்பு எழுதுகின்றார். அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு எழுதிய குறிப்பல்ல, தனது இயலாமையை ஏற்றுக்கொண்டு எழுதிய குறிப்பு தான். என்ன எழுதினார் தெரியுமா? மாஹாதா கவுலுல் பஷர், இது ஒரு மனிதனின் வார்த்தையே அல்ல என்றுதான் அவர் எழுதினார் என்பதை நாம் ஹதீஸிலே காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அத்தகைய சிறப்புமிக்க இந்த குர்ஆனை நாம் வாசிக்காமல் மௌத்தாகிவிட்டோம் என்று சொன்னால் மறுமையிலே அல்லாஹ்வுக்கு நிச்சயம் ஒவ்வொருவரும் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலைமை ஏற்பட போகின்றது. அதனால் இதுவரைக்கும் காலத்தை கடத்திவிட்டாலும் கூட நாம் இன்றிலிருந்து இந்த நிமிடத்திலிருந்து ஓர் உறுதியான முடிவெடுத்துக் கொள்வோம். திருமறை குர்ஆனை நான் வாசிக்க தொடங்குவேன். அதிலும் இந்த ரமலானில் அதிகம் அதிகமாக வாசிப்பேன். இந்த குர்ஆன் முழுமையாக குர்ஆனை முழுமையாக நான் வாசித்து முடிக்கப் போகின்றேன். ஒரு முறை அல்ல, பல முறை இந்த குர்ஆனை நான் வாசித்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியான முடிவை நாம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதனால இந்த ரமலானை பயன்படுத்தி இந்த திருமறை குர்ஆனிலே அதிகமான பகுதிகளை வாசிப்பதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியை நான் சொல்ல வருகின்றேன். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்லுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் உபிரலஹு மா தக்கத்தம மின் தம்பிஹி. ரமலானுடைய காலத்திலே யாரெல்லாம் இரவிலே நின்று வணங்குகின்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய முன்பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹு மன்னித்து விடுகின்றான். அவனுடைய முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால இரவு வணக்கமாகிய தராவீஹ் என்ற தொழுகையிலே நாம் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். அந்த தொழுகையிலும் இரவின் பிற்பகுதியிலே தொழுகின்றவர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ளலாம். மஸ்ஜிதுகளிலே பிற்பகுதியிலே தொழுகின்ற ஜமாத்துகள் இருக்குமா இருந்தால் அந்த ஜமாத்துகளை தேடி சென்று அவைகளிலே நாம் பங்கெடுக்க வேண்டும். இதில் ஒரு முக்கியமான சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுவது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது இந்த நாட்டுக்கு வருகின்ற இலங்கை, இந்தியா, இந்தோனேசியா, மலேசியா போன்ற ஆசிய நாடுகளிலே இருந்து வருகின்ற மக்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்கு மார்க்கத்தை நன்றாக தெளிவாக தெரிந்து கற்றுக்கொள்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். இந்த நாடு போகின்ற போக்கிலே நாமும் போய்கொண்டே இருப்போம் என்ற அமைப்பிலே மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாத நிலைமையிலும் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற மக்களுக்கு இங்கு கூட்டு துவா ஓதப்படுவதில்லை, சுபகுக்கு குனூத்து ஓதப்படுவதில்லை, ரமலானிலே 23 ரக்காத்துகள் தராவீஹ் தொழுகை நடைபெறுவது இல்லை என்பதனால இங்கு தொழுகின்ற 11 சேர்ந்து தொழுது கொள்கின்றார்கள். இங்கு கூட்டு துவா ஓதாமல் இருக்கின்றதோடு அவர்களும் ஓதாமல் இருந்து கொள்கின்றார்கள். இங்கு சுபகுக்கு குனூத்து ஓதாமல் இருப்பதோடு அவர்களும் இருந்து கொள்கின்றார்கள். ஆனால் தமது நாடுகளுக்கு சென்றால் கூட்டு துவாவுக்கு ஆமீன் சொல்லுவார்கள், சுபகுக்கு குனூத்துக்கு கையை தூக்கி ஆமீன் சொல்லுவார்கள், தராவீஹ் 27 ரகாத்துகள் தொழுவிப்பார்கள் என்றால் அதிலே பங்கெடுத்துக் கொள்வார்கள். அங்கு போய் ஒரு நியாயத்தையும் சொல்வார்கள். என்ன சொல்வார்கள் தெரியுமா? அதாவது சவுதியிலே ஹம்பளி மதுகது, அதனால்தான் அவர்கள் இவைகளை செய்வதில்லை. இலங்கையில் நாங்கள் எல்லோரும் சாபி மதுகது, தென்னிந்தியாவிலே நாங்கள் எல்லோரும் சாபி மதுகது, அதனால நாம் இதையெல்லாம் செய்ய வேண்டி இருக்கின்றது என்றெல்லாம் சொல்லி நம்மை நாம் சமாளித்துக் கொள்கின்ற ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம். சகோதரர்களே, இங்கு நான் கூட்டு துவாவுக்கும் குனூத்துக்கும் விளக்கம் சொல்ல தொடங்கினா எனக்கு வழங்கப்பட்ட நேரம் எனக்கு போதாமல் போய்விடும். அதனால அதை நான் விட்டுவிட்டு இந்த தராவியுடைய விஷயத்துக்கு மாத்திரம் நான் வருகின்றேன். தராவியை 23 ரகாத்துகளா என்றொரு கேள்விக்கு நாம் சுருக்கமான ஒரு தெளிவை காண வேண்டி இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு கடமையாக்கப்பட்ட காலத்துக்கு பின்னால் அவர்கள் இந்த தொழுகையை 11 ரகாத்துகளாக தொழுது வந்தார்கள். நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னதாகவும் கூட இந்த 11 ரக்காத்தை தொழுது வந்தார்கள். எப்போதிருந்தே மக்காவிலே தொடங்கிய தொழுகை, மக்காவிலே பரதான தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் தொடங்கிய தொழுகையிலும் இரவு தொழுகையிலே 11 ரக்காத்துகள் தான் தொழுதார்கள். பரதான தொழுகை கடமையாக்கப்பட்டதற்கு பின்னாலும் இரவு தொழுகை 11 ரக்காத்துகள் தான் தொழுதார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்ததற்கு பின்னாலும் ரமலான் 2.5 வருடங்களுக்கு பின்னால் தான் கடமையாக்கப்படுகின்றது. அதுவரைக்கும் இந்த இரவு தொழுகை 11 ரக்காத்துகள் தான் தொழுதார்கள். அதே 11 ரக்காத்துகளை தான் அவர்கள் ரமலானிலும் தொழுது வருகின்றார்கள். நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பின்னால ரமலானிலும் தொழுது வருகின்றார்கள். அப்படியானால் தராவீஹ் தொழுகை என்ற ஒரு தொழுகை ரமலானுக்கென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அறிமுகப்படுத்தப்படவில்லையா என்றொரு கேள்வி நம் மக்களுக்கு எழுவது நியாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, அபூ ஸலமத் இப்னு அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபியாவை ஆயிஷா நாயகிரத்திலே வந்து ஒரு கேள்வி கேட்கின்றார். கைஃப கானத் ஸலாத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம ஃபீ ரமலான், ரமலானிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரவு கால தொழுகை எவ்வாறு இருந்தது என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார். அப்படி கேட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரவு தொழுகையை பற்றி ஆயிஷா நாயகி சொன்ன பதில் என்ன தெரியுமா? மா கான யஸீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம ஃபீ ரமலான வலா கைரிஹி அலா இஹ்தா அஷர ரகாத்தன். ரமலானிலோ அது அல்லாத காலங்களிலோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காத்துகளை விட அதிகம் தொழுததே கிடையாது. இப்பொழுது விளக்கத்துக்கு வருவோம். அதாவது ரமலான் அல்லாத காலத்தில் நபி அவர்கள் இரவிலே தொழுது தொழுகையைத்தான் ரமலானிலும் தொழுதிருக்கின்றார்கள். இந்த தொழுகை ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கின்றார்கள். இதே 11 ரக்காத்துகளை ஐங்கால தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்னதாகவும் தொழுது வந்திருக்கின்றார்கள். அப்படியானால் இரவு தொழுகையின் மொத்த எண்ணிக்கை 11 ரக்காத்து. அந்த 11 ரக்காத்தை தான் ரமலான் அல்லாத காலத்தில் தொழுது அதே தொழுகையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் தொழுதிருக்கின்றார்கள். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்? ரமலான் அல்லாத காலத்திலே தொழுவதற்காக எடுத்துக்கொள்கின்ற நேரத்தை விட ரமலானிலே கொஞ்சம் அதிகமாக நேரம் எடுத்து நீண்ட நேரம் தொழுதிருக்கின்றார்கள் என்பது மட்டும்தான் ஒரு வித்தியாசம். ஆனால் ரகாத்துகளில் எந்த வித்தியாசமும் இல்லை என்பதை நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இரவில் நபி அவர்களால் தொழப்பட்ட தொழுகை எத்தனை ரகாத்துகள்? இது ரமலானுக்கு தராவீஹ் 23, தஹஜ்ஜுத் எத்தனை ரகாத்து, வித்ர் எத்தனை ரகாத்து, இப்படியெல்லாம் பலவிதமான கேள்விகள் நமது மக்களிடையே வரலாம். அதாவது தஹஜ்ஜுத் தொழுகை என்று தனியாக தொழுகை இல்லை, கியாமுல் லைல் என்று தனியாக ஒரு தொழுகை இல்லை, மொத்தமாக இரவிலே இஷா தொழுகை முடிந்தது முதல் ஃபஜ்ர் தொழுகைக்கு இடையிலே தொழப்படுகின்ற இரவு தொழுகையின் எண்ணிக்கை 11 ரக்காத்துகள் தான் என்பதை சஹீஹ் முஸ்லிமின் 1339 ஹதீஸிலே நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆயிஷா நாயகி அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகை முடிந்ததிலிருந்து ஃபஜ்ர் தொழுகைக்கு இடையிலே அவர்கள் 11 ரக்காத்துகள் தொழுகின்றவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை ஆயிஷா நாயகி அறிவிக்கின்றார்கள். அதாவது அந்த நேரத்துடைய எல்லையை காட்டுகின்றார்கள். இஷா தொழுகை முடிந்ததிலிருந்து ஃபஜ்ர் தொழுகை தொடங்குகின்ற வரைக்கும் உள்ள அந்த இடைப்பட்ட நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத தொழுகையின் எண்ணிக்கை 11 ரக்காத்துகள் தான் என்று ஆயிஷா நாயகி அடித்து சொல்லிவிட்டார்கள். அதனால நீங்கள் தஹஜ்ஜுத் என்று சொன்னாலும் சரி, தராவீஹ் என்று சொன்னாலும் சரி, இரவு தொழுகை என்று சொன்னாலும் சரி, எந்த பேர் கொண்டு அழைத்தாலும் கூட இந்த 11 ரக்காத்துகளுக்கு தான் அந்த பெயரை சொல்ல வேண்டும். அதனால துஹா தொழுகை என்று ஒரு தொழுகை இருப்பது போல, கிரகண தொழுகை என்று ஒரு தொழுகை இருப்பது போல, அதே போல பெருநாள் தொழுகை என்று ஒரு தொழுகை இருப்பது போல, வித்ரு தொழுகை என்றோ தனியான தொழுகை இல்லை. வித்ரு தொழுகை என்று சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த 11 ரக்காத்துகள் தொழுகின்ற இந்த தொழுகையிலும் ஒற்றைப்படையாக தொழப்படுகின்ற அந்த தொழுகைக்கு மட்டும்தான் வித்திருன்றது. உதாரணத்துக்கு ஒரே சலாமிலே ஒரு ரக்காத்து தொழுதா அந்த ஒரு ரக்காத்துக்கு பேர் வித்திரு. வித்திருன்ற அர்த்தம் என்ன? ஒற்றை, ஒற்றைப்படையானது, அதுதான் வித்திரு. அதனால ஒரு ரக்காத்து தொழுதுமா அதுக்கு பேர் வித்திரு. சரி, 3 ரக்காத்துகளையும் ஒரே சலாமிலே தொழப்படுகின்றது என்று சொன்னால் அந்த 3 ரக்காத்துக்கும் பேர் வித்திரு. காரணம் என்ன? அந்த 3 ரக்காத்து ஒத்தைப்படையானது. அந்த 3 ரக்காத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதார்கள்? முதலாவது ரக்காத்துக்கு எழுந்தார்கள், இரண்டாவது ரக்காத்துக்கும் எழுந்தார்கள், மூன்றாவது ரக்காத்தில் மட்டும்தான் அத்தஹியாத் ஓதினார்கள். மாரிப தொழுகைக்கு வித்தியாசமாக அவர்கள் தொழுதார்கள். மாரிப தொழுகையிலே இரண்டாவது ரக்காத்திலே ஒரு அத்தஹியாத்து, மூன்றாவது ரக்காத்திலே இரண்டாவது அத்தஹியாத்து. ஆனா வித்ர் தொழுகை 3 ரக்காத்தாக தொழுத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது ரக்காத்துக்கும் எழுந்தார்கள், இரண்டாவது ரக்காத்துக்கும் எழுந்தார்கள், மூன்றாவது ரக்காத்தில் மட்டும்தான் அத்தஹியாத்து ஓதினார்கள் என்று இருப்பதனால வித்ர் என்ற அந்த சொல் தொழுகையின் அமைப்பொன்றுக்குத்தான் பெயரை அல்லாம ஒரு தொழுகையின் பெயர் அல்ல. அந்த தொழுகையின் ஒட்டுமொத்தமான பொதுவான பெயர் இரவு தொழுகை என்பதாகும். கியாமுல்லைல் அல்லது சலாத்துல்லை என்று சொல்லப்படுகின்ற அந்த இரவு தொழுகைக்குத்தான் இந்த பதினொரு ரக்காத்துக்கும் பெயர் சொல்லப்படுகின்றது. இந்த கியாமுல்லைல் என்ற இந்த இரவு தொழுகையை ரமலானிலே தொழுகின்ற போது அங்கு கியாமு ஷஹ்ரு ரமலான் ரமலான் மாதத்தில் இரவிலே தொழப்படுகின்ற தொழுகை என்றுதான் இதற்கு பெயர் சொல்லப்படுகின்றது. தராவீஹ் என்ற பெயர் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திலோ சஹாபாக்களுடைய காலத்திலோ இப்படியான ஒரு பெயர் இருக்கவில்லை. பிற்காலத்திலே அதாவது ஹலீபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே தான் இந்த தொழுகைக்கு தராவீஹ் என்ற ஒரு புதிய சொல்லங்கை கையாளப்பட்டது. காரணம் என்ன? நீண்ட நேரம் ஓய்வெடுத்து தொழப்படுகின்ற காரணத்தினால ஓய்வுகளை கொண்ட தொழுகை என்ற ஒரு பெயர் பிற்காலத்தில் அங்கே வழங்கப்பட்டது. ஆனால் நபிகளாருடைய காலத்திலே தராவீஹ் என்ற பெயரிலே தொழுகை இல்லை, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே தராவீஹ் என்ற பெயரிலே தொழுகை இல்லை என்பதை நாம் வரலாறுகளிலே ஹதீஸ்களிலே காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால சகோதரர்களே, நாம நாட்டுக்கு சென்றாலும் பதினொன்று தான் தொழ வேண்டும், நமது ஊர்களுக்கு சென்றாலும் பதினொன்று தான் தொழ வேண்டும். இந்த நாட்டிலே எப்படி பதினொன்று தொழுவோமோ அதே பதினொன்றை தான் நமது நாடுகளுக்கு சென்றாலும் தொழ வேண்டும். ஆனா இந்த மக்காவிலும் மதீனாவிலும் 23 ரகாத்துகள் தொழுகிறார்களே, அப்படியானால் அவர்கள் தப்பு பண்ணுகிறார்களா என்ற ஒரு கேள்வி நமது மக்களுடைய உள்ளத்திலே எழுவது தவிர்க்க முடியாத ஒன்று என்பதை இங்கே நான் நினைவுபடுத்தி காட்டித்தான் ஆக வேண்டும். சகோதரர்களே, மக்காவிலும் தான் மதீனாவிலும் தான் தொழுகை நடத்துகின்ற இமாம்கள் எவருமே 23 தொழுவது கிடையாது. அங்கு 23 ரகாத்துகளையும் அந்த இமாம்கள் பிரித்து தொழுகிறார்கள். காபாவிலே சில நாட்களிலே 4 இமாம்கள் தொழுகை நடத்துவார்கள். இந்த 4 இமாம்களும் 20 ரக்காத்துகளை பிரித்துக் கொள்வார்கள். 4 இமாம்களும் 20 ரக்காத்தை பிரித்துக் கொண்டால் எப்படி பிரிக்கலாம்? 6 ரக்காத்துகளாக 2 பேர் தொழுகை நடத்தலாம், 4 ரக்காத்துகளாக 2 பேர் தொழுகை நடத்தலாம், ஒருவர் வித்ரை தொழுவிக்கலாம். அதனால 23 ஆகிவிடுகின்றது. ஏனென்றால் அவர்களுக்கும் தெரியும், 23 நடத்தக்கூடாது என்று அவர்களுக்கு தெரியும். மக்காவிலும் தான் மதீனாவிலும் தான் இந்த 23 2 அல்லது 3 அல்லது 4 இமாம்கள் அதை அவர்கள் பிரித்து தொழுகின்றார்கள் என்பது நம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அதனால இன்றைக்கு சர்வதேச மட்டத்திலே மக்கள் லைவ்ல இதை பார்க்கக்கூடியவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரியும். ஆனால் ஆசிய நாடுகளில் இருந்து 23 தொழுகின்றவர்கள் வந்தால் அவர்கள் தான் எல்லா இமாம்களுக்கும் பின்னால் நின்று 23 அவர்கள் தொழுது முடித்து விட்டு போகிறார்கள் என்ற ஒரு துக்ககரமான ஒரு நிலைமையை நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. சரி, அதிகாரம் பெற்ற இந்த சவுதி அரேபியா ஏன் அதை மாற்றாமல் இருக்கின்றது என்ற ஒரு கேள்வி இங்கே எழுவது தவிர்க்க முடியாது. அதுக்கு ஒரு நியாயமும் இருக்கின்றது. ஏனென்றால் சர்வதேச மட்டத்திலே தொடர்புடைய அரசியல் ரீதியான தொடர்புடைய இவர்கள் அந்த 2 இடங்களிலும் ரமலானிலே அங்கு தொழக்கூடியவர்களில் பெரும்பான்மை 80% அல்லது 90% மக்கள் வெளியூர் வாசிகளாக இருப்பார்கள். அந்த வெளியூர் வாசிகளிலும் 23 தொழக்கூடிய மக்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். அதனால இதை 11 மாற்றுவதனால சர்வதேச மட்டத்திலே சில சிக்கல்கள் எழலாம் என்ற ஒரு நிலைமையும் அங்கே இருக்கின்றது என்ற ஒரு நிர்பந்தத்தையும் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இது சரியா பிழையா என்று தீர்ப்பு வழங்க நான் இங்கு வரவில்லை. நான் சொல்லுவது என்னவென்றால், 11 தான் சவுதி அரசும் சரி கண்டிருக்கின்றது, சவுதி இமாம்களும் சரி கண்டிருக்கின்றார்கள். எதை வைத்து சரி காண்கிறார்கள் என்று சொல்லுகிறோம் தெரியுமா? மக்கா மதீனா அல்லாத சவுதி அரேபியாவின் ஏனைய பள்ளிவாசல்களிலே எத்தனை ரக்கா தொழுகிறார்கள்? 11. காரணம் அதுதான் சரி என்பதனால்தான் அப்படி செய்கிறார்கள். மக்காவிலும் மதீனாவிலும் நடத்துகின்ற தொழுகைதான் சரி என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? ஏனைய எல்லா பள்ளிவாசல்களும் 23 மாற்றி இருக்க வேண்டும். ஆனால் மாற்றவில்லையே. காரணம் என்ன?
அதுதான் சரியானது என்பது அவர்களுக்கு தெரியும் என்பதை நான் இங்கு சொல்லி வைக்க விரும்புகின்றேன். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, ரமலான் மாதம் வந்துவிட்டது என்றால் தராவீஹிலே எந்த அளவுக்கு கவனம் எடுத்து நாம் கூடுதலாக தொழுகையில ஈடுபட முடியுமோ அந்த அளவுக்கு ஈடுபட வேண்டும் என்ற இந்த நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு செய்தியை நினைவுபடுத்துகின்றேன். அதாவது ரமலான் மாதம் என்பது திருமறை குர்ஆன் அருளப்பட்ட மாதம். இந்த மாதத்திலே நாம் அதிகமாக திருமறை குர்ஆனை மூலமொழியான அரபியிலே ஓத வேண்டும். அது மாத்திரமல்ல, நம் மீது கடமையான நமது தாய்மொழியிலே இந்த குர்ஆனை இன்று முதல் வாசிக்க தொடங்க வேண்டும். நமது வாழ்நாளில் ஒரு முறையாவது வாசித்து விட்டு நிம்மதியாக நமது மூச்சை விட்டு மரணத்தை சந்திப்பதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் ரமலானை பரிபூர்ணமான நன்மை அடையக்கூடிய மாதமாக ஆக்கியருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.